வணக்கம் சிகாமணி அவர்களே.
வணக்கம்.
இப்ப தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி பெற்றதாக நேற்று சபாநாயகர் அறிவித்துள்ளார். அதை ஏற்க முடியாது, அது ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று திமுக உட்பட சில கட்சிகள் கூறுகின்றன. இந்த பின்னணியில் ஆளுநரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக அமையும் என்று உங்களுக்கு படுகிறது?
சட்டப்படி ஒரு ரகசிய வாக்கெடுப்புக்கான விதிமுறை தமது சட்டமன்ற விதிகள் புத்தகத்தில் இல்லை. ரகசிய வாக்கெடுப்புக்கான விதிமுறை இல்லை. அதனால் இப்போது அவருடைய சபாநாயகருடைய தனிப்பட்ட உரிமைதான் எப்படி வந்து வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பது. பொதுவாக குரல் வாக்கெடுப்பு அல்லது ஒவ்வொரு டிவிஷன் வாரியாக, அதாவது ரோன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு பகுதி வாரியாக 6 பகுதிகள் இருக்கும். 6 பகுதிகள் வாரியாக உறுப்பினர்களை எழுந்திருக்க செய்து இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு ஆதரிக்கிறீர்களா அப்படின்ற ஆதரிப்பை எழுந்திருங்கள், எதிர்க்கிறீர்களா எதிர்ப்பவர்கள் எழுந்திருங்கள், அல்லது நடுநிலை வைக்கிறீர்களா நடுநிலை வைப்பை எழுந்திருங்கள் என்று கூறி அந்த முறையில் தான் அந்த வாக்கெடுப்பு நடந்து முடிந்திருக்கிறது. ரகசிய வாக்கெடுப்பு என்று வரும்போது சட்ட விதிகள் இல்லை. ஒருவேளை வந்து முன்பு நடந்தது கல்யாண் சிங் ஜெகதாம்பிகா பால் இடையே மோதல் வந்தபோது உத்தரப்பிரதேசத்தில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு ஒரு ரகசிய வாக்கெடுப்புக்கு நடத்த வேண்டும் என்று சொன்னது. அது போன்ற உத்தரவு இல்லாத சூழ்நிலையில் ரகசிய வாக்கெடுப்பை வந்து வற்புறுத்த முடியாது. மேலும் ரகசிய வாக்கெடுப்பு என்று வரும்போது ஒரு கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் அந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கொறடா உத்தரவு பிறப்பிப்பார்கள். அந்த கட்சி உறுப்பினருக்கு தான் வாக்களி, அந்த கொறடா உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பிறகு அவர்கள் அதற்கு மாறி வாக்களித்தார்கள் என்றால் அவர்கள் மீது வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லான் சொல்லுவாங்கல்ல, கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க முடியும். இப்போது ரகசிய வாக்கெடுப்பு என்று வரும்போது எப்படி அவர் வாக்களித்தார் என்று தெரியாமல் இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா கட்சி தகவல் தடை சட்டத்தை பயன்படுத்தவே முடியாது. அப்படி என்ற போது இந்த ரகசிய வாக்கெடுப்பு என்பது ஏற்கனவே இருக்கிற கட்சி தகவல் தடை சட்டத்துக்கு விரோதமான ஒரு நடைமுறை என்றும் சொல்லப்படுகிறது. அதனால் ஆளுநர் ரகசிய வாக்கெடுப்பு நடத்துங்கள் என்று அவர் கோரிக்கை வைப்பதற்கு சாத்தியங்கள் குறைவு.
சரி, அடுத்ததாக நேற்று தமிழக சட்டமன்றத்தில் திமுக நடந்து கொண்ட விதம் மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை முகச்சுளிப்பு ஏற்படுத்தி இருக்கிறது என்று சிலர் சொல்கின்றார்கள். அப்படி தமிழ்நாட்டில் அப்படி மக்கள் திமுக பற்றிய
தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அது ஒரு அதிருப்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அவர்கள் நடந்து கொண்ட விதம், அவருடைய ஸ்ட்ராட்டஜி, அவருடைய தந்திரம், நடைமுறை தந்திரம் வந்து சரியானதாக இல்லை, அவர் திட்டமிடவில்லையா, குறைபாடு உடையதான் இருந்தது. அவர்கள் நடந்து கொண்ட விதத்தை ஜெயா தொலைக்காட்சி மட்டும் படம் பிடித்து அதை வந்து மற்ற தொலைக்காட்சிகளில் பகிர்ந்தார்கள். அதனால் அவர்கள் நடந்து கொண்ட அத்துமீறல்கள் மட்டுமே வந்து எல்லா மக்களுக்கும் சென்றடைந்திருக்கிறது. அது குறிப்பாக அவர்கள் சபாநாயகருக்கு அமர்ந்தது, சபாநாயகரை கையில் பிடித்து இழுத்தது, அது போன்றவர்கள் வந்து நிச்சயம் முகசுளிப்பு ஏற்படுத்தியிருக்கும். அது மட்டுமின்றி வேறு வகையில் அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பு தெரிவித்திருக்கலாம். அதை விட்டுவிட்டு தற்காலி அவருடைய மேஜையை தள்ளிவிட்டது, அல்லது மைக்கை உடைத்தது, சட்டசபை செயலாளர்கள் மைக்கை உடைத்தது போன்ற செயல்பாடுகள் விரும்பத்தக்காதவை. அது வந்து அவர்களுடைய நட்பெயருக்கு வந்து உதவக்கூடியதல்ல.
தமிழக சட்டமன்றத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி, கலவரத்தை ஏற்படுத்தி ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று திமுக திட்டமிட்டது என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த குற்றச்சாட்டில் நியாயம் இருப்பதாகப்படுகிறதா?
அந்த குற்றச்சாட்டு குறித்து நான் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த இவர்களுடைய வன்முறைக்கு அல்லது வந்து இவர்களுடைய போக்குகளுக்கு எதிராக அதிமுகவிடம் மோதல் போக்கை கடைப்பிடித்திருந்தார்கள் என்றால் ஒரு கைகலப்பு ஏற்பட்டு சட்டசபையில் அசம்பாவிதம் நிகழ்ந்து அங்கு வந்து வாக்கெடுப்பு நடக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருந்தால் ஒருவேளை வந்து சஸ்பெண்டட் அனிமேஷன் என்று சொல்வார்கள், சட்டசபை செயல்பாட்டை நிறுத்தி வைத்து 6 மாதங்கள் வரை ஆளுநருடைய ஆட்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும். 356 முழுதாக பயன்படுவதற்கான வாய்ப்புகள் காலகட்டத்தில் எஸ்ஆர் பொம்மை வழக்குக்கு பிறகு சாத்தியங்கள் குறைவில் என்பதால் சட்டசபை செயல்பாட்டை நிறுத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும். அது அமைதியாக திமுக இருந்ததன் மூலமாக அந்த முயற்சி வந்து அவருடைய நோக்கமாக இருந்தால் அது நடைபெறாமல் போய்விட்டது என்றுதான் கூறுவார்கள்.
பன்னீர்செல்வம் அவர்களை பாரதிய ஜனதா கட்சி பின்புலத்திலிருந்து வழி நடத்தியது என்று சொல்லப்பட்ட ஒரு விமர்சனத்தின் பின்னணியில் பாரதிய ஜனதா கட்சியின் வியூகம் இப்போது கைகூடவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாமா?
நிச்சயமாக அப்படித்தான் சொல்ல வேண்டும். அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை தான் முதலமைச்சராக நியமிக்க வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்தே அந்த பாரதிய ஜனதா தரப்பிலிருந்து வலியுறுத்தல் வந்ததாக சொல்லப்பட்டது. அது மட்டுமின்றி அவருக்கு ஆலோசகராக வந்த மைத்திரியின் எம்பி அவர்களாக இருந்தாலும் மற்றபடி பாரதிய ஜனதா கட்சியினர் வந்து தொடர்ந்து ஓபன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாகவும் சசிகலாவுடைய நியமனத்துக்கு அல்லது தேர்வுக்கு எதிராகவும் கடுமையாக பேசி வந்தார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சி இந்த ஓபன்னீர்செல்வம் மூலம் இங்கு கால் ஊன்றுவதற்கு அவர்கள் மூலமாக ஒரு காலூன்றதுக்கான முயற்சிகளை அவர் மேற்கொண்டார்கள். அவர்களுடைய முயற்சி தோல்வி என்றுதான் கருத வேண்டும். குறிப்பாக தொடர்ந்து எச் ராஜா அவர்கள் வாக்கெடுப்புக்கு முன்னால் போய் அவர் ஓ பன்னீர்செல்வத்தை பார்த்தது போன்ற சம்பவங்கள் எல்லாம் இவர்கள் ஏதோ பின்னிருந்து அவரை இயக்குகிறார்கள் என்ற சந்தேகத்தை வலுப்படுத்தியுள்ளது.
மிக நன்றி சிகாமணி அவர்களே.
நன்றி.